அடுத்ததாக மற்றொரு சகோதரருடைய கேள்வியை நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த சகோதரருடைய கேள்வியை பொறுத்தவரையில் அவர் ஒரு தொகையை ஒரு பேங்கின் ஊடாக கடனாக பெற்றிருக்கின்றார். இந்த தொகையின் மூலமாக இதை பயன்படுத்தி நான் உம்ராவை நிறைவேற்ற விரும்புகின்றேன். ஆனாலும் என்னோடு இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் அவ்வாறு உம்ரா செய்யக்கூடாது, கடன் வாங்கி உம்ரா நிறைவேற்றக்கூடாது என்று கூறுகிறார்கள். இது தொடர்பான விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கின்றார். என் அருமையானவர்களே, இந்த கேள்வியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இஸ்லாம் ஹஜ் என்ற வணக்கத்தை நம்மீது கடமையாக்கின்ற பொழுது யார் மீது சக்தி இருக்கின்றதோ, யார் அதற்கு சக்தி பெறுகின்றார்களோ என்று கூறுவதை பார்க்கிறோம். எனவே ஒருவருக்கு அதற்குரிய சக்தி உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு சக்தி இருக்கின்ற பொழுது அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகின்றது. அப்படி இல்லை என்கின்ற பொழுது அவர் மீது கடமை இல்லை. எனவே ஒருவர் கடன் வாங்கி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை. இவர் ஒரு பேங்கினூடாக இந்த கடனை வாங்கியதாக கூறுகின்றார். உண்மையிலே நாம் பெரும்பாலான கடன் திட்டங்களை எடுத்து பார்ப்போம் என்றால் பேங்குகள் கொடுக்கக்கூடிய கடன்களில் வட்டியும் நிறைந்திருப்பதை காணுகிறோம். இது வட்டியுடன் தொடர்புபட்ட கடனாக இருக்குமென்றால் இவ்வாறு கடன் எடுப்பது முதலாவது மார்க்கம் தடை விதிக்கின்றது, மார்க்கம் இதை தடுத்திருக்கின்றது. வட்டியுடன் கூடிய கடன்களை நாம் ஒருபோதும் எடுக்கக்கூடாது, வட்டியோடு நாம் சம்பந்தப்படக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்தில், அது வட்டியோடு தொடர்படாத ஒரு கடனாக இருக்குமென்றால், அப்படியான கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குமென்றால் ஒருவருக்கு தாராளமாக வாங்கலாம். அதேபோன்று என் அருமை சகோதரர்களே, அவருக்கு ஒரு குறைந்த ஒரு செலவுதான் அவரது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு செல்கிறதென்றால் அவர் நிறைவேற்றுவதில் எந்த தடையும் இல்லை. நாம் பார்க்கிறோம், இந்த சவுதி போன்ற நாடுகளிலே சில சகோதரர்கள் அதிகமானவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கு தொழில் புரிகின்றார்கள். இவர்கள் சில நேரங்களில் பல லட்சங்கள் கடன் பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கிருந்து அவர்களுக்கு உம்ராவை நிறைவேற்றுவதற்கு 100 ரியால்கள் போதுமானதாகும். சில நேரங்களில் அதைவிட குறைந்த அளவு போதுமானதாக இருக்கும், அல்லது ஒரு 150 ரியால் போதுமானதாக இருக்கும். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் தனது கடனை காரணம் காட்டி இந்த சந்தர்ப்பங்களை நழுவவிடக்கூடாது. அதற்கு மாறாக என் அருமையானவர்களே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இது ஒரு பெரிய தொகை கிடையாது. அதற்கு மாற்றமாக ஒரு பெரும் தொகை செலவாகின்ற பொழுது அவருக்கு கடனும் இருக்கிறது என்றால் கடனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடன் வாங்கியவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒருபோதும் மார்க்கம் நிர்பந்திக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. சிலர்கள் பெரும் பெரும் வியாபாரங்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் காணக்கூடிய சொத்துகள் அதிகம், பெருமதி மிக்க சொத்துகள். அவைகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இப்படியானவர்கள் கூட கடன்களை வாங்கியிருப்பார்கள். இவர்களுக்கு தாராளமாக அந்த கடன்களை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறது. எனவே அவைகள் இப்படியான ஒரு கடனாக அமைகின்ற பொழுது தாராளமாக அவர்களுக்கு ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை நிறைவேற்றலாம். ஆனால் அடிப்படை தேவைகளுக்காக ஒருவர் கடன் வாங்குகிறார் என்றால், அடிப்படை தேவைகளை அவருக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு பட்சத்திலே இஸ்லாம் அவர் மீது இப்படியான இபாதத்துகளை கடமையாக்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்படி கடனை பெற்ற ஒரு மனிதர் அதை திருப்பி கொடுப்பதற்கு சக்தி இருக்கும் பொழுது தாராளமாக அவருக்கு நிறைவேற்றலாம். அவரிடத்தில் அதற்குரிய சக்தி இருக்கிறது, அதற்குரிய வசதிகள் இருக்கின்றன என்று சொன்னால் நிறைவேற்றுவதில் எந்த தடையும் குற்றமும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் அதற்குரிய பதிலாகும்.